இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மர்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்து நெருமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்த நேரம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. மூன்று நான்கு கேள்விகள் இன்று வந்திருக்கின்றது. முடிந்தவற்றிற்கு பதில் காண்போம். முதலாவது கேள்வி இன்று நாங்கள் பார்க்க போவது ஒரு கருத்து பதிவாக போட்டிருக்கின்றார். அதற்கு சிறு விளக்கத்தையும் பார்த்து விடுவோம். அவருடைய கருத்து பதிவு என்னவென்றால், பாபாஜியிடமும் இறைவனிடமும் என்னை நல்வழிப்படுத்து என்று நான் இப்போது கேட்க ஆரம்பித்து விட்டேன். இது எதனால் எனக்கு கிடைத்ததென்றால், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களிலிருந்து இந்த உண்மையை விளங்கினேன். அதாவது எல்லாம் நடத்துபவன் இறைவனே என்று. அந்த பாபா எங்களுடைய சத்குரு பாபாஜியும் இறை வடிவில் இருப்பதால் அவர்கள் இருவரிடமும் இதை நான் இறைஞ்சுகின்றேன். அதில் அற்புதம் என்னவென்றால், அதை நான் உணர்கின்றேன். அவர்களுடைய நிலைப்பாடு என்னுடைய வேண்டுதலுக்கு நங்க அவர்கள் அதை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சிறிதளவு உணர்கின்றேன். ஐயா, சைவ சித்தாந்தத்திற்கும் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியின் யோகத்திற்கும் தான் ஜெய் போடுகின்றேன் என்று சொல்கின்றார். ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி என்று எழுதியிருக்கின்றார். மிகவும் அற்புதம். இது உண்மை. இதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் சிறிது சிறிதாக உணர வேண்டும். நீங்களும் சிறிதாகத்தான் உணர முயன்றிருக்கின்றீர்கள். அதில் வருவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்பது மிகவும் உண்மையானது சாதகரே. ஆனால் நாங்கள் இதில் எதை நாங்கள் தடம் புரண்டு விடக்கூடாது. இந்த நிலையிலிருந்து நீங்கள் அதை உணர்கின்றீர்கள். எல்லாம் அவர்களின் இயக்கம் என்றபடியால் நீங்கள் அவர்களிடம் வேண்டுகின்றீர்கள். நான் எனது என்பதிலிருந்து சிறிது சிறிதாக விடுபட முயல்கின்றீர்கள் என்பது புரிகின்றது. அதை நீங்கள் இங்கு சொல்லாவிட்டாலும் அதுதான் உண்மை. இருப்பினும் நாங்கள் இங்கு ஒரு விடயத்தில் உங்களுடைய கூற்றில் நாங்கள் எல்லோருமே கவனமாக இருக்க வேண்டும். என்னவென்றால், நாங்கள் மாயைக்குள் தள்ளுப்பட்டு விடக்கூடாது. அதாவது நீங்கள் இப்படியே வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஐயா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய துன்பம் வந்துவிட்டால் நீங்கள் தடம் புரளுவதற்கு இன்னும் சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் முழுமையாகவே நீங்கள் மாயையிலிருந்து வரவில்லை. இறைவனிடம் அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் இவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வது என்னென்றால், இன்னொரு விடயத்தையும் உங்களுடைய சித்தத்தில் பதித்து கொள்ளுங்கள் என்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை. அதாவது இறைவன் துன்பங்களை தருவது எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக. ஏனென்றால் நீங்கள் போட்ட வாக்கியம் என்னவென்றால், என்னை நல்வழிப்படுத்துங்கள் என்று இறைவனையும் பாபாஜியையும் இறைஞ்சுவதாக போட்டிருந்தீர்கள். அந்த நல்வழிப்படுத்துவதற்கு இறைவன் எவ்வாறு அதை செயல்படுத்துகின்றான் என்ற உண்மையை உங்களுடைய அடி மனத்தளத்தில் சித்தத்தில் பதிக்க வேண்டும். அந்த நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் எங்களுடைய எங்களுடைய வினைகளுக்கு ஏற்றபடி எங்களுக்கு அந்த வினைகளை ஊட்டுகின்றான் இந்த உடலில். அந்த வினைகளிலிருந்து நாங்கள் அனுபவம் பெற்று, அந்த அனுபவத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் அவனுடைய செயல்பாடு. ஆகவே இந்த துன்பங்கள் இப்போது உங்களுக்கு சில வேளை சிறியதாக இருந்து கொண்டு போனால், நீங்கள் அதில் நிலைப்பாட்டில் இருப்பீர்கள். அது பெரியதாக வந்து விட்டாலும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் இறங்கும் போது அந்த நேரத்தில் நாங்கள் இறைவனையோ குருநாதரையோ பழி சொல்லவோ அல்லது அவர்களை பற்றி நிந்திக்கவோ கூடாது. அதுவும் துன்பம்தான், அதுவும் வினைகளாகத்தான் முடியும். ஆகவே உங்களுடைய கருத்து பதிவு மிகவும் அழகாக இருக்கின்றது, மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. அதன் வழி செல்லுங்கள். இருப்பினும் துன்பங்கள் வரும்போது நீங்கள் கேட்டது, இறைவன் பாபாஜியிடம் கேட்டதின் வழி நின்று உங்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் அந்த துன்பமும் வருகின்றது வினை காரணமாக என்பதை மறந்துவிடக்கூடாது, அல்லது தடம் புரண்டு விடுவோம். இதற்கு உபமானமாக பார்க்கலாம். உலகியலில் நாங்கள் பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு அவர்கள் சிறுவர்களாக இருக்கும்போது, சிறுமிகளாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு கம்பென்று சொல்லுவோம், ஒரு தடி எடுத்து அடிப்போம். எங்களுடைய நாட்டில் அது வழக்கம், வெளிநாடுகளில் அல்ல. அதற்குரிய காரணம் அவர்களை நல்வழிப்படுத்துவதே தவிர அவர்களை துன்புறுத்துவது அல்ல. ஆனால் எங்களுடைய நாட்டில் நாங்கள் அதை துன்புறுத்துவதாக சிறு பிள்ளையில் எடுத்துக்கொண்டாலும், வளர வளர அது எங்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் பெற்றோர்கள் அதை செய்தார்கள் என்பதை உணர்கின்றோம். முக்கியமாக சைவ சித்தாந்தத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் போது முழுமையாக உணர்கின்றோம். அதே போல்தான் இறைவனும் தன்னுடைய குழந்தைகளாகிய எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக எங்களுடைய வினைகளை வைத்து எங்களுக்கே அந்த பரீட்சையை நடத்துகின்றார், அனுபவத்தை தந்து. ஆகவே அதை கூட நாங்கள் அந்த நிலையில் எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, நீங்கள் கேட்டதைத்தான் திரும்ப சொல்கின்றேன், நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் அதை செய்கின்றார் என்பதை நாங்கள் முழுமையாக, பெரிய சூறாவளி வரும்போது கூட துன்பம் நாங்கள் அதை உணர வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை சொன்னேன். ஏனென்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளை தண்டிக்கும் போது அதை அன்பு காரணமாக நல்வழிப்படுத்துவதற்கே அதை செய்கின்றார்களே தவிர, கோபத்துடன் அந்த பிள்ளையை துன்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்வதில்லை. அதுதான் இறைவனின் நிலையும் ஐயா. நீங்கள் கேட்பது மிகவும் அற்புதமான விடயம். அதன் வழி நின்று சிறிது சிறிதாக உங்களுடைய இலக்கை அடையுங்கள் என்று உங்களை ஊக்கப்படுத்துகின்றேன். இரண்டாவது கேள்வி, அதே ஐயா தான் போட்டிருக்கின்றார். ஐயா, ஒரு நாயன்மாருடைய கதையை இங்கு கொண்டு வருகின்றேன். இங்கு இதை, அதாவது எங்களுடைய விதியை மதி வெல்லுகின்றது என்றதற்காக இந்த நாயன்மாரின் கதையை பாடசாலையில் படித்திருக்கின்றேன், மேலும் படித்திருக்கின்றேன். அதனுடைய உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்பதுதான் இந்த கருத்து பகிர்வு. அதாவது, மார்க்கண்டேயர் என்று ஒரு நாயனார் இருந்ததாகவும், அவர் 16 வயதில் அவர் இறக்க வேண்டும் என்றொரு நியதி காலம் நியதி இருந்ததாகவும், ஆனால் அந்த இறப்பு வரும்போது யம தர்ம ராஜாவின் தூதர்கள் வந்து அவர் மீது பாசக்கயிறை எறிந்ததாகவும், அந்த பாசக்கயிறு அவருடைய கழுத்தில் விழும்போது அவருடைய உயிரை எடுப்பதற்கு அவர் அங்கிருந்த சிவனை வழிபட்டு கொண்டு அவரை சிவனை இறுக கட்டிப்பிடித்து கொண்டிருந்ததாகவும், அப்போது சிவன் அந்த லிங்கத்திலிருந்து தோன்றி யமனை உதைத்ததாகவும் வரலாறு. இந்த வரலாறு நான் படித்தது விதியை மதி வெல்லும் என்பதற்காக தான் படித்தேன். இப்போது சைவ சித்தாந்தத்தையும் படித்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இதை பற்றிய மேலதிய கருத்து என்ன? விதி என்றால் எப்படியோ நடக்க வேண்டியது, அது மதியால் வெல்லப்படுகின்றது என்பது இந்த நாயன்மாருடைய வரலாறிலிருந்து நான் படித்தது ஐயா. அதற்குரிய மேலதிக விளக்கம் தர முடியுமா என்பது இந்த நண்பருடைய கேள்வி. விதி மதியை பற்றி கேட்கின்றார். இங்கு விதி மதி எல்லாமே எங்களுடைய வினைக்கணக்கு. விதி என்பது நாங்கள் செய்த வினையால் இறைவன் எங்களுக்கு தரப்பட்ட விடயத்தை இந்த உடலில் அனுபவிப்பது விதி. மதி என்று சொல்வது அது குருமார்களாலும் எங்களுடைய சாதகர்களுக்கு சத்குருவாலும் பரம்பொருளாலும் மாற்றி அமைக்கப்படக்கூடிய விடயங்களும் உண்டு. அதை மதி என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கு நாங்கள் என்னத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டுமென்றால், இந்த நாயன்மாருடைய வரலாற்றில் விதியை மதி வெல்வதாக சொல்வது உலகியலில் அது சரியாக பொருந்துமே தவிர, நீங்கள் சைவ சித்தாந்த விளக்கம் கேட்டிருப்பதால் இந்த பாசக்கயிறை யமதூதர்கள் வந்து எங்களுடைய உயிரை பறிப்பதற்காக எறிகின்றார்கள் என்பதன் விளக்கத்தை பேராசிரியர் சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கின்றார். அதன் கருத்து என்னவென்று, இந்த பாசக்கயிறு என்பதுதான் நாங்கள் பாசங்களால் கட்டுண்டு இருக்கின்றோம், ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலங்களால். ஆகவே இந்த யமதூதர்கள் வந்து எங்களுக்கு இந்த பாசக்கயிறை எறிகின்றார்கள் என்றால் அதனுடைய மேலதிக கருத்து என்ன? எங்களுடைய உயிரை பறிக்கின்றார்கள், ஏன் பாசக்கயிறை எறிந்து பறிக்க வேண்டும் என்று பேராசிரியர் அருமையாக விளங்கப்படுத்துகின்றார். ஏன் ஒரு நைலோன் கயிற்றை எறிந்து பறிக்கலாம் தானே, ஏன் ஒரு சங்கிலியை எறிந்து பறிக்கலாம் தானே, ஏன் ஒரு கம்பியை எறிந்து ஆளை பிடிக்கலாம் தானே, ஏன் பாசக்கயிறை எறிகின்றான் எமன் எமதூதர்கள் என்று சொன்னால், அதற்குரிய விளக்கத்தை அவர் சைவ சித்தாந்த அடிப்படையில் கொடுக்கின்றார். அதாவது இந்த மும்மலமாகிய பாசம் ஆணவம் எங்களுடனேயே இருந்தது அனாதியில், கண்மம் இந்த உடலுக்காக ஊட்டப்பட்டது, மாயை அதை அனுபவிப்பதற்காக இறைவனால் உருவாக்கப்பட்ட தனுகரண புவன போகங்களை கொண்டது. ஆகவே இந்த மும்மலங்களும் பாசத்துக்குரியது, அதான் பாசக்கயிறு. எம தூதர்கள் ஏன் அதை எங்கள் மீது எறிகின்றார்கள் என்றால், எங்களுடைய உயிரை பறிப்பதாக ஒரு அர்த்தம். அது மாத்திரமல்ல, மீண்டும் நீ உடல் எடுக்கின்றாய், இந்த பாசத்தில் நீ மீண்டும் விழுகின்றாய் என்பதை எங்களுக்கு உணர்த்துவதற்கு. அதே நேரம் பேராசிரியர் சொல்கின்றார், ஒரு அருளாளர் அருளாளருக்கு அவருடைய இறுதி நேரம் வரும்போது அங்கு யமதூதர்கள் இருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு பதிலாக சிவகணங்கள் வந்து அந்த அருளாளரை அழைத்து செல்வார்கள் என்று சொல்கின்றார். அது எப்படி சாத்தியம் என்று சொல்கின்றார் என்றால், அன்பினால் மாத்திரம்தான் சாத்தியம் என்று. அருளாளர்களுடைய நிலை மாத்திரமல்ல, அவர்கள் கொண்ட பூரண 100% இறை அன்பு. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு எனக்கு பேராசிரியர் சொன்ன அதுதான் ஞாபகம் வந்தது, இந்த விளக்கம். ஏனென்றால் அந்த மார்க்கண்டேயர் அந்த சிவலிங்கத்தை கட்டிப்பிடிக்கும் போது என்னை காப்பாற்று என்று கட்டிப்பிடிக்கவில்லை, சிவனை முறையாக பேரன்போடு தழுவுகின்றார். அவர் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று எள்ளளவும் நினைத்திருக்க மாட்டார், நினைப்பதில்லை என்று அந்த வரலாறு சொல்கின்றது. அந்த இறை அன்புதான் இறைவன் அங்கு தோன்றி எமனை காலால் உதைக்கின்றான். ஆகவே இந்த இறை அன்பு என்பது எவ்வளவு முக்கியமானது, இந்த பரம்பொருள் மீது வைக்கும் அன்பு எவ்வளவு முக்கியமானது, அதை எங்களுடைய உயிரை கூட காப்பாற்றும் என்பது இந்த நாயன்மாருடைய வரலாறு. சைவ சித்தாந்த முறைப்படி நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, விதியை மதியாக வென்றது என்று உலகியல் அளவில் சொல்லிவிட்டு இருக்கக்கூடாது என்று உங்களுடைய இந்த செய்தியை கொண்டதற்காக, அதை சைவ சித்தாந்த முறைப்படி உங்களுக்கு சிறிய விளக்கம் பேராசிரியரின் உதவியால் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நன்றி சொல்கின்றேன் ஐயா. இப்படியான விடயங்கள், நாயன்மார்களுடைய வரலாறு எல்லாம் எங்களுக்கு கிடைத்ததுக்குரிய காரணம், அவர்கள் வாழ்க்கை முறையை எப்படி வாழ்ந்து எப்படி இறை அன்பை பெறலாம் இறைவனை அடையலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள்தான் 63 நாயன்மார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயங்களை செய்து அந்த விடயங்களை நாங்கள் அப்படியே செய்ய வேண்டும் என்பதல்ல, அந்த இறை அன்புடன் செய்தால் அவர்களுக்கு நடந்தது தான் நடக்குமே தவிர, நாங்கள் இறை அன்பு இல்லாமல் சரி, ஒரு நாயனார் தன்னுடைய பிள்ளையை வெட்டி ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டார் என்பதற்காக நாங்கள் முழுமையான இறை அன்பில் இல்லாமல் எங்களுடைய பிள்ளையை அறுத்து வந்த ஒருவருக்கு சாப்பாடு போட்டால் பிள்ளையை மீட்க முடியாது. ஆகவே ஒரு இன்னொரு கதையையும் இங்கு கொண்டு அது உதாரணத்துக்கு கொண்டு வருகின்றேன். ஆகவே முழுமையான இறை அன்புடன் இருந்து அந்த நிலையை எய்தி சிவன் அருளை நாங்கள் பெற்றோமாக இருந்தால் இப்படியான விடயங்களில் அதே விடயம் எங்களுடைய வாழ்க்கையிலும் கிடைக்கும். ஆகவே எங்களுடைய நிலையை குரு அருளால் திருவருளுக்கு உயர்த்துவோம் என்று உங்களுடைய கேள்வி மூலம் பதில் அளிக்கின்றேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ நமோ. ஓம் சிவாய.
சிவாய நமா.
அடுத்த கேள்வி வந்திருக்கின்றது இன்னொரு அன்பரிடமிருந்து. ஐயா, இப்போது நான் சைவ சித்தாந்தம் படித்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடன் சேர்ந்து துவக்கத்தில் இருந்தே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பல பிழைகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றேன். ஆனால் பிழை என்று தெரிகின்றது, செய்கின்றேன், துன்பப்படுகின்றேன், செய்து முடித்தவுடன் துன்பப்படுகின்றேன். ஏனென்றால் உலகியல் இன்பத்திற்காக, சிற்றின்பத்திற்காக அந்த பிழைகளை செய்கின்றேன். அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், சிற்றின்பத்திற்காக செய்கின்றேனே தவிர பேரின்பத்திற்கு அல்ல. அதனால் துன்பப்படுவது நிச்சயம், துன்பப்படுகின்றேன். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், அதிலிருந்து என்னால் மீள முடியவில்லை, திரும்பவும் அதே பிழையை செய்கின்றேன். செய்யும் போது அந்த உலகியல் சிற்றின்பம் மேலோங்கி நிற்கின்றது. ஆனால் அது முடிந்தவுடன் துன்பப்படுகின்றேன். அந்த துன்பத்தால் நான் விலகவில்லை, மீண்டும் அதில் ஈடுபடுகின்றேன், மீண்டும் துன்பப்படுகின்றேன். இதிலிருந்து எப்படி விலத்துவது? இது அருளாளர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அவர்களுடைய பதில்கள் மூலம் சில விடயங்களை இங்கு கவனிப்போம். சைவ சித்தாந்தத்தில் என்ன காரியத்தை எடுத்தாலும் அதற்கொரு காரணம் உண்டு என்பது நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் செய்யும் செயல் ஒரு காரியம், அதற்கொரு காரணம் உண்டு. ஆனால் நீங்கள் சொன்ன விதத்தில் அதற்குரிய காரணத்தை நீங்கள் ரெண்டு காரணமாக பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய சித்தத்தில் ஓடுகின்றது. ஒன்று காரணம், அடுத்தது மூல காரணம். ஏன் நான் இதை இரண்டு விதமாக பிரிக்கின்றேன் என்றால், காரியத்திற்கு காரணம் உண்டு, ஆனால் காரணத்துடன் நின்று விடாது, மூல காரணத்தையும் பார்க்க வேண்டும் என்பது இந்த கேள்விக்குரிய பதிலாக சிந்திக்கின்றேன். காரணம் என்று நாங்கள் பார்க்கும்போது, நீங்கள் இப்படியான பிழைகளை, பிழை என்று தெரிந்தும் முக்கரணங்களாலும் அதை நீங்கள் செய்கின்றீர்கள், மீண்டும் துன்பப்படுகின்றீர்கள், மீண்டும் அதே பிழையை செய்கின்றீர்கள், உலகியல் இன்பத்துக்கு மீண்டும் துன்பப்படுகின்றீர்கள் என்று சொல்லும்போது, அதற்குரிய காரணம் என்னென்று பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் இதை செய்வதற்கு உலகியல் தனு கரண பூவன பூவங்கள் மாத்திரம் காரணமாக இருக்கலாம் என்பதல்ல, இன்னொரு ஆன்மாவும் காரணமாக இருக்கலாம், இன்னும் பல ஆன்மாக்கள் காரணமாக இருக்கலாம். ஆகவே நீங்கள் அதை செய்யும் போது அது காரணம் என்று சொல்லி அத்துடன் நிப்பாட்டி விட்டீர்கள் என்றால், மீண்டும் 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 அந்த பிழையை செய்வதற்குரிய விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நீங்கள் அது பூரண தெளிவு பெறவில்லை. ஆனால் அதற்குரிய மூல காரணத்திற்கு செல்வீர்களாக இருந்தால், அங்கு இறைவன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தினால், அந்த இறைவன் நீங்கள் செய்யும் செயல்களை எப்பவும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற நிலையை உணர்வீர்களாக இருந்தால், இதிலிருந்து நீங்கள் முழுமையாக விரைவாக விடுபடலாம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை. நாங்கள் அந்த இறைவன் எங்களுக்குள் இருந்து இதை பார்க்கின்றான் என்பதை நாங்கள் சிந்திக்காததால் தான் இப்படியான உலகியல் சிற்றின்பத்திற்கு நாங்கள் போகின்றோம், அதற்கு விடை காணுகின்றோம், காரணத்தை உலகியல் அளவிலேயே காண்கின்றோம், அதற்கு மேலாக செல்லவில்லை. ஆகவே இதை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொல்வதென்றால், பதி பசு பாசம். நாங்கள் பசுக்கள், எங்களுக்கு கீழே ஒரு பக்கத்தில் பாசம் இருக்கின்றது, மற்ற பக்கத்தில் பதி இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய நிலை நடுநிலை என்று படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்த அடிப்படையில். ஆகவே இங்கு பார்த்தீர்கள் என்றால், பாசங்களை பொறுத்தவரையில் நாங்கள் செய்வது சரி என்றுதான் எங்களுக்கு படும். உலகம் தனு கரண புவன போகங்களால் தரப்பட்ட விடயங்களுடன் பார்க்கும்போது நாங்கள் அந்த சிற்றின்பத்திற்காக செய்வதெல்லாம் சரியாகப்படும். ஆனால் அது வினைக்கணக்குக்கு போய் அல்லது வந்த வினைக்கணக்கின் போது நாங்கள் அதில் அனுபவிக்கும் துன்பங்கள் அல்லது இனி நடக்கப்போகும் வினைக்கணக்கு ஆகாமிய வினைக்கணக்கில் நாங்கள் அனுபவிக்கப்படும் துன்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்தால் இதற்குரிய மூல காரணம் இறைவனின் செயல் எங்களை தன்னுடைய நிலைக்கு உயர்த்துவதற்காக இவற்றையெல்லாம் தந்திருக்கின்றான். எங்களுக்குள் இருந்து இவற்றையெல்லாம் இயக்குவது இறைவன்தான் என்பதை நாங்கள் உணர்ந்து விடுவோமாக இருந்தால் அதுதான் மூல காரணம். அந்த மூல காரணத்தை சிறிது சிறிதாக உணர்ந்து விட்டோம் என்றால் இப்படியான சிற்றின்பத்துக்குள் நாங்கள் அகப்பட மாட்டோம். சிறிது சிறிதாக அதிலிருந்து விலக்கப்படுவோம், இறை இன்பத்தை நாடுவோம், அதன் வழியாக இதிலிருந்து வழிபடலாமே தவிர குருவருள் திருவருள் இல்லாமல் நீங்கள் இதிலிருந்து வழிபட முடியாது. ஏனென்றால் மாயை கட்டுக்குள் இருக்கின்றோம். ஆகவே அதிலிருந்து சுழற வேண்டியதுதான் இறுதி நிலை. அந்த சுழற்சி நிலையில் கூட நாங்கள் பலரும் சுழறுவோம், ஆனால் மீண்டும் புறப்படுப்போம், மீண்டும் சுழறுவோம். அப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டு போகுமே தவிர இதிலிருந்து விடுபடுவதற்கு குருவருளையும் திருவருளையும் நாடுங்கள். இந்த குருவும் திருவும் உங்களுள்ளே இருந்து நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விடயத்தையும் அவதானிக்கிறார்கள் என்றதை நீங்கள் நிலைநிறுத்தி விட்டால் சித்தத்தில் இப்படியான பிழைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் என்பது உங்களுடைய கேள்விக்குரிய பதில் என்பரே. நன்றி சொல்கின்றேன். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டதன் மூலம் இன்னொரு கேள்வி உண்டு. அதை அடுத்த வகுப்புக்கு வைக்கின்றேன். அதுக்கு கொஞ்சம் பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த மூன்று கேள்விகளுடன் நிற்பாட்டி இப்போது இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாய் நமோம், ஓம் சிவாய் நமஃ. கார்த்திகேய இறைவனையா இருக்கிறீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் மூன்று கேள்விகள் பெறப்பட்டன. அவற்றுக்கு சிறந்த விளக்கங்கள் தரப்பட்டன. அதை உள்வாங்கினோம். அதில் முதலாவது சாதருடைய கேள்விக்கு அதில் சுருக்கமாக தெளிவாக தரப்பட்டது. அதாவது இறைவன் துன்பங்களை தருவது நம்மை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அப்படி உணரும் போது நாங்கள் அதிலிருந்து தெளிவுபடக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு அனுபவத்தை தந்து அதை உணர செயற்படும் போது அதற்குரிய பதில் தெளிவாக கிடைக்கின்றது. அடுத்து இரண்டாவது சாதருடைய கேள்வி விதியை மதி வெல்லும் என்பது பற்றிய கேள்வி. அதற்கும் விதி என்றால் என்ன எனவும் மதி என்றால் என்ன எனவும் உதாரணம் மூலம் சிறப்பாக விளக்கப்பட்டது கிரியா சாதர்களுக்கு தெளிவான கருத்தை கொடுத்திருக்கின்றது என நினைக்கின்றேன். எனவே முழுமையான இறையருடன் இருந்து திருவருளை பெறுவோம் என தெளிவாக கூறப்பட்டதிலிருந்து அதில் உள்ள எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து மூன்றாவது சாதருடைய கேள்வி சைவ சித்தாந்த செயல்பாடுகளும் எல்லாம் செயல், அதாவது மூன்றாவது அன்பருக்குரிய கேள்விக்குரிய பதில் சைவ சித்தாந்தத்தில் எல்லா செயல்களுக்கும் காரண காரணியம் உண்டு என்பதை பற்றி விளக்கம் தரப்பட்டது. அதில் அந்த காரணத்தில் மூல காரணத்தின் முக்கியத்தன்மை விளக்கப்பட்டது. ஏனெனில் இன்னும் பல ஆன்மாக்கள் காரணமாக இருக்கலாம். எனவே மூல காரணமாக இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர வேண்டும் என்பது முக்கிய கருத்தாக இருந்தது. அது மாத்திரமல்ல, சைவ சித்தாந்தத்தின் படி பதிபது பாசம் கூறப்பட்டது எங்களுடைய நிலை நடுநிலை என்ற கருத்துக்கள் மூலம் அதற்கும் தெளிவான கருத்துக்கள் விளக்கப்பட்டது. எனவே இன்றைய சற்சங்கத்திலிருந்து மூன்று கேள்விகளிலிருந்து நாங்கள் பல விஷயங்களை மீண்டும் தெளிவுபெறக்கூடிய சற்சங்கமாக இன்று அமைந்தது. நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இரவனையா. ஓம் கிரிய
ஓம் கிரியா
பாபாஜி நம ஓம். ஓம்
பபாஜி
சிவாய
சிவாய
நம.
நம ஓம்.
மிகவும் மிகவும் அருமையாக குறுகிய நேரத்தில் அதை சுருக்கமாக அதனுடைய தொகுப்பை கொடுத்தீர்கள். எல்லோரும் சத்சங்கத்தையும் கேளுங்கள். அதனுடைய விளக்கம் இன்னும் விரிவாக இருக்கும். அங்கு நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம்
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் நல்ல அற்புதமான கேள்விகளும் அதுக்குரிய பதில்களும் பாபாஜியுடைய அருளால் பெறப்படுகிறோம். சிறப்பாக இருந்துச்சு. கேள்விகள் இதை மாதிரி தான் நிறையா வரணும். வரக்குள்ள இறைவன் எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில நமக்கு யார் மூலியமாவது அந்த காரண காரியத்தோட அந்த பதிலை கொடுப்பார். சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க. அந்த வகையில கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்ல சிறப்பான முறையில சைவ சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய பேராசிரியருடைய அர்த்தமா எடுத்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நல்ல சிறப்பாக சார் அவர்கள் சொன்னாங்க. இதே போல ஒரு மாணவர் வந்து நல்ல ஒரு அழகான கேள்வி கேட்டார். இது தவறுன்னு தெரியுது, அதை திரும்பவும் நான் செய்யறேன். அது தவறுன்னு தெரியுது, அதை திரும்பவும் நான் செய்யறேன் சொல்ற வார்த்தை. அவர் மட்டும் செய்யல, அவரை மாதிரி 1000 பேரும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆன்மீகத்துக்குள்ளேயே இருக்கு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை வந்து என்கிட்ட 1000 பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது வந்து இயல்பு நடக்கும். எப்படி கேட்டீங்கன்னா, அதை நான் சைவ சித்தாந்தத்துக்கு வந்த பிறகுதான் இதை நான் கிரியா யோகத்துல இருக்கக்குள்ள கூட அந்த பாயிண்ட நான் வந்து பிடிக்க முடியல. எனக்கு யாரும் அதை சொல்லியும் கொடுக்கல. அது சைவ சித்தாந்தத்துக்கு வந்த பிறகுதான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட புடிச்ச உடனே அந்த பாயிண்ட்டுக்குள்ள நான் பயணிக்கக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குறையிற ஒரு சூழ்நிலைய எங்களுடைய அனுபவத்துக்குள்ள பார்க்கணும். அந்த வாய்ப்பை நமக்கு பாபாஜி இப்ப நழி இருக்கிறார். எப்படின்னா, இறைவன் ஆனவன் குரு நம்மளை கொண்டு போய் இறைவன்கிட்ட விடுறாரு. அப்ப குருகிட்டயே நம்ம சரியான முறையில பயிற்சியில சரியா இல்லாதையும் சில விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆணவ மலத்திலையும் இருக்கக்குள்ள அதுக்கு குரு வந்து நம்ம தண்டிக்க மாட்டார். எப்படியாவது பக்குவப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கடத்திட்டு போறார். ஆனா நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்ம பாபாஜியை வணங்கணும்னு எல்லாமே சரியா நடந்துடணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது அப்படி கிடையாது. சைவ சித்தாந்தம் நீங்க எதை விரும்புறீங்களோ அதை வந்து வாரி வழங்கக்கூடியவனா இறைவா இருக்கான். இந்த செயல் எல்லாம் நம்ம விருப்பத்துக்கு நேரா நடக்கும். அதே மாதிரி விளைவுகளும் வினைக்கு ஈடா நடக்குது. அப்ப உங்களுடைய விருப்பம் வந்து அதுல இருக்கக்குள்ள அதை நிறைவேற்றி கொடுக்குறான் இறைவன். குழந்தை அதை விரும்புது, அதை இன்னும் கொஞ்சம் நாள் செஞ்சாது சரியாட்டும். அப்ப அந்த விருப்பத்துல நம்ம என்ன மாறணும்னா, நம்ம குருநாதர் சொன்ன விஷயங்கள்ல சாதனால சரியா செஞ்சுக்கிட்டு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் என்ன சொல்லுது என்றத வச்சு மூலத்துக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும். இததான் சைவ மூலத்தை நம்ம அறிஞ்ச பிறகு மூலத்து மேல அதிக அன்பு வரக்குள்ள இந்த இந்த விருப்பம் வந்து குறைஞ்சிரும். இனி இந்த சைவ சித்த பேராசிரியர் வந்து தன்னையும் காரணம் காட்டி சொன்னார். கேள்வி மட்டும் அவர் சொல்ல, தன்னையும் காரணம் காட்டி அந்த வார்த்தையை அவர் சொல்லக்குள்ள அப்ப நம்ம இறைவன் மேல அதிக நம்ம ஈடுபாட வைக்கணும். அவனுடைய படைப்பு அவ்வளவு பெரிய அற்புதமானது. இது சாதாரண விஷயம். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். பொருளா இருக்கலாம், புகழா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பச்சா சொன்னார். அதனால பாபாஜி நமக்கு இப்ப ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு சத்சங்கத்துல நம்ம வந்து குருநாதர் சொன்னபடி இறைவன் மேல அதிக அன்பு செலுத்த 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 இந்த மாதிரி விஷயங்கள் மேல சலிப்பு வந்துடும். இதெல்லாம் விட பெரிய பொருளை நம்ம நேசிக்கிறோம் என்ற ஒரு சலிப்பு. அந்த பொருளை உணராதனால இந்த பொருள் நமக்கு மேம்பட்டு நிக்கிறதுனால அப்ப நம்மளுடைய மனக்கவலையை போக்குறதுக்கு இந்த மாதிரி செயல்களை நம்ம அடிமையாயிடுறோம்ன்றத பேராசிரியர் சொன்னார். என்னுடைய கருத்து இல்ல, பேராசிரியர் அருமையா இன்னும் அழகா சொன்னார். நான் சொன்னது ரொம்ப கம்மி. சிறியன் நான் காதல வாங்கின அளவுக்கு சொன்னேன். அதை நாங்க கொஞ்சம் ஃபாலோ பண்றோம். அதை ஃபாலோ பண்ணக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கிரியா யோகம் மட்டும் பயில சைவஸ்த அந்த அடிப்படை கருத்துக்களையும் நீங்க உள்வாங்கி செய்யறதுனால இதுல வெற்றி நிச்சயம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிக அருமையாக இன்னும் மூலத்துக்குள் மூலம் சென்று அதை விளக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். மிகவும் அற்புதம், மிகவும் அற்புதமாக கொடுத்திருக்கின்றீர்கள். மிகவும் அருமையான விளக்கம். நன்றி சொல்வோம் பாபாஜி பரம்பொருளுக்கு. அப்படியான விளக்கங்கள் எங்களுக்கு இந்த சத்சங்கங்கள் மூலம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமம். இன்று மூன்று கேள்விகளுடன் நான் நிற்பாட்டியதற்குரிய காரணம், இன்னும் ஒரு சிறு மணித்துளிகள் நாங்கள் இவற்றை சிந்திப்பதற்காக. இப்போது ஜூன் மாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஜூன் மாதம் என்றாலே இரண்டு முக்கியமான விடயங்கள் எங்களுடைய கிரியா சாதகர்களுக்கு உண்டு. ஒன்று, அன்னையினுடைய பிறந்த தினம் 16ஆம் தேதி இந்த மாதம் வருகின்றது. அதை பற்றி வார சத்சங்கத்தில் பேசுவோம், அடுத்தடுத்த சத்சங்கத்தில். அதை விட இன்னொரு தினமும் வருகின்றது இந்த மாதத்தில். 21ஆம் தேதி தான் அந்த தினமாக அமைந்தாலும் இன்டர்நேஷனல் யோகா டே என்று சொல்லுவோம். யோகா தினத்தை மோடி அவர்கள் உலகளாவிய முறையில் எல்லோரும் அதை நினைப்பதற்கும் அதை செயல்படுவதற்குமாக அதை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். உலக தலைவர்களுடன் சேர்ந்து பல ஆண்டுகளுக்கு முதல் அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இவற்றை செய்து கொண்டு வருகிறோம், 8-9 ஆண்டுகளாக. ஆனால் இதில் எங்களுடைய சங்கத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த யோகா தினத்தை எங்களுடைய 8 முதன்மை சங்கங்கள், 8 கிளை சங்கங்கள் இருக்கின்றது. இவற்றில் சில சங்கங்கள் அவற்றை சிறிது மக்களுக்காக, அந்தந்த இடத்தில் இருக்கும் சாதகர்களுக்காக அதை செய்கின்றார்கள் முன்னெடுத்து. அதன் வரிசையில் 3 சங்கங்கள் தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டு வருகின்றன. சிறிய அளவில், பெரிய அளவில் எங்களுடைய சங்கம் முழு சங்கமும் சேர்ந்து கனடாவில் செய்கின்றது. அந்த நாளும் இன்னும் வந்து கொண்டிருக்கின்றது. 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் செய்கின்றோம். அதை பற்றியும் பின்னர் பேசுவோம். ஆனால் இந்த துணை சங்கங்கள் இவற்றை செய்து கொண்டு வருகின்றது. கூடுதலாக மலேசியா சங்கமும் கொழும்பு சங்கமும் இதை கடைபிடிப்பது வளமை. அதன் மூலமாக கொழும்பு சங்கத்தில் எங்களுடைய சங்கத்தலைவர், சங்கத்தாயாக இருக்கும் இறைவனையா இரவியம்மா அவர்கள் அதை முன்னெடுத்து செய்வார்கள் அவர்களுடைய சங்கத்தில். ஆனால் இந்த முறை அவர்கள் அங்கு இல்லாது லண்டன் மாநகரில் இருப்பதால் அங்கு எங்களுக்கு ஒரு துணை சங்கம் ஒன்று இருக்கின்றது, பர்மிங்ஹாம் என்ற நகரில். அங்கு அவர்கள் இதை கொழும்பில் எடுக்க முடியாவிட்டாலும் இந்த முறை அவர்கள் அங்கு இல்லாதபடியால் இங்கு பர்மிங்ஹாம் என்ற எங்களுடைய 16ஆவது சங்கம் துணை சங்கமாக இருக்கின்றது. அங்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். இது எவ்வளவு அற்புதமான தொண்டு! அவர்கள் தங்களுடைய விடுமுறை காலத்தை லண்டன் கழிக்க வந்தால் கூட பாபாஜியின் கிரியா யோகத்தை மக்களுக்கு செயல்படுத்துவதற்காக, அதை அறியப்படுத்துவதற்காக இந்த முன்னெடுப்பை செய்கின்றார்கள். இந்த முறை மாத்திரமல்ல, 4 வருடங்களுக்கு முதல் அங்கு விடுமுறைக்கு போன போதும் அதை முன்னெடுத்தார்கள். அங்கு எத்தனை பேர் வருகிறார்கள், யார் பங்கு பெற்றுகின்றார்கள் என்பது முக்கியமல்ல. அந்த தொண்டு சிறக்கின்றது, பாபாஜியின் தொண்டு சிறக்கின்றது. அதற்கு மூலகர்த்தாவாக இரவியம்மா தாயார் அதை முன்னெடுக்கின்றார். அதுதான் யோகியாருடைய மரபு. அதற்கு இரவனையா துணை இருக்கின்றார். ஆகவே அது சிறப்பாக நடக்க வேண்டும் என்று இன்று எங்களுடைய சத்சங்கம் மூலம் பாபாஜி பரம்பொருளை இறைஞ்சுகின்றேன். எல்லாம் நன்றபடியாக நடக்கட்டும். மற்றைய சங்கங்களும் இந்த மாதத்தில் இவற்றை தொடர்ச்சியாக செய்யப் போகின்றன. இவற்றை பற்றி இன்று அறிய தருகின்றேன். ஆகவே எல்லா சங்கங்கள் செய்யும் போது அவர்களுக்கு அந்தந்த நாடுகளில் இருப்பவர்கள் உதவி வழங்கி அதை ஊக்கப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.